السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ. الحمد للہ رب العالمین والصلاۃ والسلام علی رسولہ الکریم وآلہ وصحبہ اجمعین. فقد قال اللہ تعالیٰ فی القرآن القدیم والفرقان المجید استغفروا ربکم انہ کان غفارا يرسل السماء عليكم مدرارا ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم وما توفيقي الا بالله عليه توكلت واليه انيب. على وتر அருளாளனும் நிகரற்ற அனுபவனுமாகிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அன்னல பெருமானார் முஹம்மது மஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், சத்திய தோழர்கள், சஹாபா பெருமக்கள், தாபியன்கள், தபக தாபியன்கள், இமாம்கள், நாதாக்கள், சான்றோர்கள், அத்தனை பேர்கள் மீதும், அனைத்து இஸ்லாமியர்கள் மீதும், நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக. பேரன்பு கொண்ட இஸ்லாமிய பெருமக்களே, அல்லாஹு தஆலா அவனால் படைக்கப்பட்ட அத்தனை படைப்பினங்களையும் சரியாக முறையாக நிர்வாகம் செய்கின்ற அந்த ஆற்றலை பெற்றவன். அவனது நிர்வாகத்திலே எந்த குறைபாடும் ஏற்பட போவதில்லை, ஏற்படுவதற்கான வாய்ப்பு இல்லை. மனிதர்கள் நிர்வகிக்கின்ற நிறுவனங்களிலே மறதி உண்டாகலாம், பொடுபோக்குத்தனம் உண்டாகலாம், அதன் காரணமாக சில பாதிப்புகள் உண்டாகலாம். அல்லாஹ்வுடைய நிர்வாகத்திலே எந்த குறைபாடும் ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை. அவன் மறதியை விட்டும் பரிசுத்தமானவன். எல்லாவிதமான மனித பலகீனங்களைப் போல எந்த எல்லா பலகீனங்களை விட்டும் அவன் பரிசுத்தமானவன். எனவே அவனுடைய நிர்வாகம் என்பது முறையாக சரியாக இருக்கும். அவனுடைய நிர்வாகத்தை பற்றி பேசுவதற்கு படைப்பினங்களாகி நமக்கு எந்த தகுதியுமே கிடையாது. நாமெல்லாம் பெரிய அறிவாளியைப் போல, பெரிய திறன்மிக்கவர்களைப் போல சில சமயங்களிலே பேசுவோம். இந்த நேரத்தில் மழை வந்திருக்கு பாரு, அடிக்க வேண்டிய நேரத்தில் அடிக்கல, இங்க பெஞ்சிருக்குது பாரு, இதே கிராமங்களில் பெஞ்சிருந்தா விளைச்சலாவது கிடைக்கும், சிட்டியில பெஞ்சா அதன் மூலம் எங்கேயும் வெளியே போக முடியல, எந்த காரியத்திலும் ஈடுபட முடியல என்று நாம் பேசிக்கொள்வோம். மழையை எங்கே இறக்க வேண்டும், எப்போது இறக்க வேண்டும், எப்படி இறக்க வேண்டும், எந்த அளவு இறக்க வேண்டும் என்பதெல்லாம் அவனுடைய திட்டத்திலே அடங்கியவை. அது நம்மை போன்று சமய சந்தர்ப்பங்களுக்காக வேண்டி தேர்வு செய்கிற செயல் அல்ல. அது அவன் ஏற்கனவே திட்டமிட்டிருக்கிறான், ஏற்கனவே அதை பற்றி முடிவு செய்து விட்டான், அதுதான் நடக்கிறது. நிறைய பேர்களுக்கு இந்த மழையை பார்த்த உடனே கடந்த 2015 ஆண்டு ஏற்பட்ட அந்த வெள்ளைப்பெருளையும் கொஞ்சம் பயமாக இருக்கிறது, அச்சுறுத்தலாக இருக்கிறது, எங்க அது போல வந்துவிடுமோ என்று பயப்படுகிறோம். சில ஊடகங்களிலும் அப்படி ஒரு பயத்தை ஏற்படுத்துகிறார்கள், அதை விட கொடுமையாக இருக்கும், அதை விட மோசமாக இருக்கும் என்றெல்லாம் அச்சுறுத்துகிறார்கள். மனிதர்கள் சொல்லுகிற எதுவுமே நடைபெறப் போவதில்லை. மனிதர்கள் எந்த விஷயங்களெல்லாம் கற்பனையாக அவர்கள் கற்பனையாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவைகளெல்லாம் நடைபெறப் போவதில்லை. எவ்வளவு ஆய்வு திறன் இருந்தாலும் சரியே, எத்தனை எத்தனை அதாவது லேட்டஸ்டான கருவிகளை வைத்து நீங்கள் ஆய்வு செய்தாலும் சரியே, நமது வியூகம் அத்தனையுமே தவறாகத்தான் போகும். நேற்றைய தினம் நாளைக்கு பள்ளிகள் எல்லாம் விடுமுறை, மழை கொட்டோ கொட்டோன்று கொட்டப் போகிறது என்றெல்லாம் அறிவிப்பு செய்வார்கள். அன்றைக்கு வெயில் சூப்பராக அடிக்கும், அதுக்கு முன்னால் பள்ளி வைத்திருப்பான், அன்றைக்கு மழையிலே குழந்தைகள் நனைந்து விட்டு வந்திருப்பார்கள், அவனுக்கு தெரியாது இன்றைக்கு மழை பெய்யும் என்பதும் நாளைக்கு பெய்யாது என்பதும். மனிதனுடைய மூளை அவ்வளவுதான், அவனுடைய அறிவு அவ்வளவுதான். இறைவனுடைய செயல் என்பது தத்ரூபமானது, திட்டமிடப்பட்டது, இல்லை குறைபாடு என்பது ஏற்படாது. நமக்கு வேண்டுமானால் சிரமமாக இருக்கலாம், ஆனால் மற்ற நகரங்களிலே அப்படி சிரமங்கள் இல்லை. இப்போது பெய்த மழையிலும் கூட பாளையங்கோட்டையிலே அதிகமான மழை பெய்திருக்கிறது, 13 சென்டிமீட்டர். நமக்கு நேற்று மாலை வரையிலும் 6 சென்டிமீட்டர் தான், நேற்று இரவில் அடித்த மழையை தான் கொஞ்சம் கூட்டி இருக்கிறது, 11 சென்டிமீட்டர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, பதிவாகியிருக்கிறது. இந்த மழை இந்த சென்னை தாக்கு பிடிக்க முடியவில்லை, விட்டு விட்டு அடித்த மழைதான். 6 சென்டிமீட்டர் முதல்ல அடித்தது, அதற்கப்புறம் நேற்றுக்கு ஒரு 5 சென்டிமீட்டர் பதிவாகி இருக்கிறது. இந்த அளவு கூட சென்னை தாக்கு பிடிக்க முடியவில்லை. 13 சென்டிமீட்டர் ஒரே நேரத்தில் அடித்திருக்கிறது பாளையங்கோட்டையில், அது தாக்கு பிடித்திருக்கிறது. மனிதனுடைய செயல் என்பது, மனிதனுடைய வியூகம் என்பதெல்லாம் ஒரு திட்டமானதல்ல, அது உண்மையானதல்ல, உறுதியானதல்ல. அல்லாஹ் எதை நாடுகிறானோ அதுதான் நடக்கும். அல்லாஹால 4 விதமாக மழைகளை இறக்குவதாக ஹதீசனுடைய விளக்கங்களின் மூலம் நாம் அறிய முடிகிறோம், அறிய முடிகிறது. ஒன்று, அல்லாஹ் ரஹமத்தாக இறக்குவான். அந்த மழை எப்படி இருக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி காட்டுகிறார்கள், இரவுல மட்டும்தான் மழை பெய்யும், இடியுடன் கூடிய சப்தம் எல்லாம் இருக்காது, எந்த படைப்பினங்களுக்கும் எந்த தொல்லைகளும் இல்லாமல் இரவிலே அல்லாஹ் மழை அனுப்புவான், பகலிலே நல்ல வெயில் அடிக்கும். அப்படி பலமுறை நாம் பார்த்திருக்கிறோம், பகலிலே நல்ல வெயிலாக இருக்கும், இரவில் மட்டும்தான் மழை பொழியும், அது அல்லாஹ்வுடைய ரஹமத்துடைய மழை, யாருக்கும் எந்த இடையூறும் தராது, எந்த பிரச்சனைகளும் ஏற்படுத்தாது. இரண்டாவது, தண்டனைக்குரிய மழை. முன்னால் வாழ்ந்த சில கூட்டத்தார்களை எல்லாம் மழையின் மூலமாக அழித்திருக்கிறான். ஏன், நமது காலத்திலும் கூட மழையே இல்லாது இங்கு நாம் தண்ணீருக்காக வேண்டி சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிற போது இன்னொரு மாநிலத்திலே மழை பெய்து ஊரே அழிந்து போயிருக்கிற வரலாறுகள் எல்லாம் நாம் கண்கூடாக கண்டிருக்கிறோம். ஊரே அழித்து விடுகிற அளவுக்கு எல்லாம் மழை அனுப்புவாங்க. சில நேரங்களிலே மனிதர்களுக்கு பாதிப்புகள் இருக்காது, மனிதன் உண்ணுகிற உணவுகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டு விடும். அதிகமான மழையின் மூலமாக விளைச்சல் எல்லாம் அழிந்து போய்விடும். பல மாதங்களாக போற்றி பாதுகாத்து வந்த அத்தனை விளைச்சல்களும் தானியங்களும் குப்பைகளாக போய்விடும், கனி வர்க்கங்கள் எல்லாம் அழிந்து போய்விடும். இது அல்லாஹ் தண்டனைக்காக வேண்டி அனுப்புகிற மழை. சில நேரங்களிலே அப்படியும் நடப்பதுண்டு, அதிகமான மழை கொட்டி தீர்ப்பதன் மூலமாக, அதுவரையிலும் விவசாயிகள் மழை பெய்யவில்லை என்று அப்படியே முறையீடு செய்து கொண்டிருப்பார்கள், மழை வரவில்லை, எங்களுக்கு இந்த ஆண்டு அவ்வளவுதான், நாங்கள் பண்டிகை கொண்டாட முடியாது என்றெல்லாம் அவர்கள் புலம்பிக் கொண்டிருப்பார்கள். மழை பெய்ததின் மூலமாக அவர்கள் அத்தனை நாட்களும் அவ்வளவு சிரமப்பட்டு வளர்த்த அந்த தானியங்கள் எல்லாம் அழிந்து ஒன்றுமில்லாமல் பயிர்கள் எல்லாம் நாசமாகி போய் விடுவதை பார்க்கிறோம். இதுவும் ஒரு விதமான பஞ்சம் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், மழை இறங்காமல் இருப்பது மட்டும் பஞ்சம் அல்ல, மழை இறங்கி அதன் மூலம் மனிதனுக்கு கிடைக்க வேண்டிய தானியங்களும் பொற்பூண்டுகளும் செடிகொடிகளும் அவைகள் அழிந்து விட்டால் அதுவும் ஒரு பெரிய பஞ்சம் தான். நாம் நினைக்கிறோம் மழை இல்லாட்டிதான் பஞ்சம், அப்படி அல்ல. இப்படியாக மூன்றாவதாக ஒரு காரணம், மனிதர்களுடைய மனோநிலையை சோதிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் மழையை அனுப்புவாங்க. அது எப்படி என்று சொன்னால், ஹுதைபியாவின் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காலையில மழை பெய்தது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், இந்த மழையின் மூலம் அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். யா ரசூலல்லாஹ், தாங்கள் தான் அறிந்தவர்கள், தாங்களே சொல்லுங்கள் என்று சொன்ன போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இரண்டு விதமான நம்பிக்கை இருக்கிறது. ஒன்று, மழை பொழிகிற போது மக்கள் சொல்வார்கள், இது இந்த நட்சத்திரத்தின் மூலமாக மழை பெய்தது. நாம சொல்றோமா இல்லையா, மழைக்காலம் பருவ காலம், அதனால் மழை பெய்யும். இந்த பருவ காலம், மழைக்காலம், குளிர்காலம் எல்லாம் நமக்கு தான், அல்லாஹ்வுக்கு எல்லாமே சமமானவை தான், ஒரு பொதுவான ஒரு நியதி. இந்த காலத்திலே மழை பெய்யும், இந்த காலத்திலே வெயில் அடிக்கும், இது பொதுவாக உள்ளது. வெயில் காலத்திலும் ஏப்ரல் மே போன்ற காலங்களிலும் படுமழை பெய்திருக்கிறது, பெருமழை பெய்திருக்கிறது. அதே நேரத்தில் இது போன்ற அக்டோபர் நவம்பர் போன்ற மழை காலங்களிலே மழை பெய்யாமல் ஏமாற்றியும் இருக்கிறது.
இதுவெல்லாம் அல்லாஹ்வாக ஏற்படுத்துகிற செயல். மனிதர்கள் என்ன நினைக்கிறார்கள், இந்த நாள் வந்து விட்டால் மழை வந்துவிடும், இந்த நட்சத்திரம் தோன்றிவிட்டால் மழை வந்துவிடும் என்று யாராயும் நம்பினால் அவர் இன்றைய தினத்திலே காபிராகி விட்டார். அது அல்லாமல் இது அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ் மழை பெய்ய வேண்டும் என அவர் திட்டமிட்டிருக்கிறான், அதனால் நடைபெறுகிறது என்று நம்பினால் அவர் மூமின் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்லி காட்டுவார்கள். அப்ப மனிதர்களுடைய உள்ளங்களை சோதிப்பதற்காக கூட மழை இறங்குவது உண்டு, காற்று வீசுவது உண்டு. நம்மளா இன்னைக்கு எந்த அச்சமும் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சம் காற்று வேகமா வீசினாலே கவலைப்பட்டு விடுவார்கள். அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், வீட்டிலே குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டே இருப்பார்கள் அமைதி இல்லாமல். காற்று அவ்வளவு வேகமாக வீசுகிற போது முகத்தில் அப்படியே கவலை அவர்களுடைய முகத்தை கவிக்கொள்ளும், அப்படியே இருப்பார்கள். அந்த காற்றுக்கு பின்னால் மழை பெய்த உடனேயே முகத்திலே மலர்ச்சி ஏற்பட்டு விடும், சந்தோஷம் ஏற்பட்டு விடும். மழை பெய்ஞ்ச சந்தோஷப்படுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நம்ம கவலைப்படுறோம், சந்தோஷப்படுவார்கள். அன்னை ஆயிஷா ஆகியது அவர்கள் கேட்கிறார்கள், யார் ரசூலுல்லா, என்ன இப்படி காற்று அடிக்கிற போது நீங்கள் கவலைப்பட்டீர்கள், மழை பெய்த போது சந்தோஷப்படுகிறீர்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த காற்றின் மூலமாகத்தான் ஆதி என்கின்ற அந்த கூட்டத்தார் அழிக்கப்பட்டார்கள். பெரும் கொடும் காற்றின் காரணமாக மனிதர்கள் காற்றின் மூலமாக அழிக்கப்படுவார்கள். சூறாவளி போன்ற பெரும் கட்டும் காற்றுகளால் மனித உயிர்கள் அங்கே சூறையாடப்படும். உயிரினங்கள், இந்த பூமியிலே வாழ்கிற உயிரினங்கள் அழிந்து போகும். மனிதன் உபயோகப்படுத்துகிற கனி வர்க்கங்களும் பல வர்க்கங்களும் அதனால் அழிந்து போகும். என் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே ஹந்தக் யுத்தம் நடைபெறுகிற போது எதிரிகள் மக்காவிலிருந்து பெரும் கொண்ட கூட்டம் மதீனாவை தாக்குவதற்காக வருகிறார்கள் என்ற செய்தி தெரிந்தவுடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவை சுற்றிலும் மகள் தோண்டி வைத்து விட்டார்கள். எதிரிகளுக்கு இது தெரியாது. அகழ் தோண்டி அகலுக்கு பின்னால் பெருமானார் அவர்களும் மதீனாவாசிகளும் இருந்தார்கள். மக்காவாசிகள் வந்து பார்த்த போதுதான் தெரிகிறது பெரும் பெரும் அகழ் தோண்டப்பட்டிருக்கிறது, அது தாண்ட முடியாது. யாராகிலும் அங்கிருந்து வேகமாக வந்தால் அந்த குழியிலே விழுந்து விடுவார்கள், சிக்கி விடுவார்கள், மாட்டிக்கொள்வார்கள். எனவே அவர்கள் அங்கிருந்து என்ன செய்தார்கள் சொன்னால், அந்த பக்கத்தில் இருந்தா அந்த பக்கத்தில் இருந்து ஆத்திரத்தால் கடுமையான கோபத்தால் கற்களையும் அவர் தங்களுடைய ஆயுதங்களையும் எடுத்து முஸ்லிம்களை பார்த்து விசிறி அடிக்க ஆரம்பித்தார்கள். கோபம் அவ்வளவு பகை அவர்களுக்கு, ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு தெரிந்த உடனே கற்களையும் தங்கள் கையிலே கிடைத்த கற்றைகள் எல்லாம் எடுத்து முஸ்லிம்களை பார்த்து எரிய ஆரம்பித்தார்கள். இந்த நிலையை பார்த்த உடனே அல்லாஹ் சும்மா இருப்பானா, அல்லாஹ் ஒரு காற்றை அனுப்பினான். அந்த காற்று அவர்களுடைய அவர்கள் தங்கியிருந்த கூடாரங்களை பீத்து கொண்டு போனது. அவர்களுடைய வாகனங்களை அவர்கள் வைத்திருந்த உயிரினங்களை எல்லாம் அதை வேகமாக அடித்து தள்ளி கொண்டு போனது. இவர்களையும் உருத்தெறியாமல் அந்த இடத்திலிருந்து அகற்றியது. அவங்க அவ்வளவு பாதுகாப்பா அந்த புலியெல்லாம் தோண்டி வச்சு பல நாட்களாக பட்டினி கிடந்து வயிற்றுக்கு ஒன்னும் இல்லாம வயிற்றிலே கல்லை கட்டி கொண்டு மாத கணக்கிலே குழியை தோண்டி அவர்களுடைய பாதுகாப்புக்காக வேண்டிய ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதையே மீறி நீங்கள் கற்களை கொண்டு அவர்களை எரிகிறீர்கள், ஆயுதங்களை கொண்டு அவர்களை விசிறி அடிக்கிறீர்கள் என்று சொல்லி அல்லாஹ் என்ன செய்தான், ஒரு காற்றின் மூலமாக அவர்கள் அத்தனை பேர்களே அந்த இடத்திலிருந்து துரத்தினான். வேற முஸ்லிம்கள் எதுவுமே செய்யவில்லை. அந்த காற்று அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தியது. அங்கிருந்து கிடைத்த பொருட்களை எடுத்துக்கொண்டு உயிர் தப்பினால் போதும் என்று சொல்லி அங்கிருந்து ஓடிவிட்டார்கள். இது மாதிரி சில நேரங்களிலே காற்றுகளின் மூலமாக அல்லாஹ் சோதனைகளை ஏற்படுத்துவதுண்டு. அது மாதிரி சோதனை இந்த உம்மத்துக்கு வந்துவிடுமோ என்ற அச்சத்தில் தான் நான் அப்படி நடந்து குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டிருந்தேன். ஆனால் மழை இறக்கிய போது அல்லாஹ் அந்த வேதனை இருந்து காப்பாற்றி விட்டான், பாதுகாத்து விட்டான். என மழை அருள் அல்லாஹ்வுடைய ரஹமத், அல்லாஹ்வுடைய அருள். எனவே மழை பெய்த போது ஸல்லல்லாஹு அலைஹி சந்தோஷப்படுவார்கள். மழையிலே கொஞ்ச நேரம் போய் முதல் இந்த பூமியிலே விழுகிற துளியிலே அது தன்னுடைய உடலிலே பட வேண்டும் என்று சொல்லி வெளியிலே போய் நிற்பார்கள், வீட்டை விட்டு வெளியிலே போய் நிற்பார்கள். தங்களது கன்னங்களிலும் தங்களது முதுகுகளிலும் அந்த துளி விழுவதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசையோடு அதை ஏற்றுக்கொள்வார்கள். மழையை வெறுக்க கூடாது. மழையை வெறுத்த என்னன்னு, நமக்கு உணவு கிடைக்காது, சாப்பாடு கிடைக்காது. மனிதன் வாழக்கூடிய காலம் வரையிலும் அவனுக்கு உணவு தேவை. அந்த உணவை நமக்கு பெற்றுத் தருவது மனைதான். அல்லாஹ் குர்ஆனிலே அது சம்பந்தமாக நிறைய விஷயங்களை சொல்லி காட்டுவான். அது பூமியிலே விழுகிறது, சஹாபாக்கள் சொல்வார்கள் மழை பூமிக்கு விழுவது எப்படி என்று சொன்னால், வெளிநாட்டுக்கு போயிருந்த ஒருவர் திரும்ப தன்னுடைய இல்லத்துக்கு வருகிற போது, தன்னுடைய வீட்டுக்கு வருகிற போது, அந்த மனைவி தன்னை அலங்கரித்துக் கொள்வார். கணவன் வருகிறார் என்ற ஆசையில தன்னை முழுவதுமாக அலங்கரித்துக் கொள்வார். எந்த அளவுக்கு கணவனுக்கு கண் குளிர்ச்சியை ஏற்படுத்த வேண்டுமோ அந்த அளவுக்கு தன்னை அழகாக்கிக் கொள்வார். அதுபோலத்தான் இந்த பூமியிலே மழை வருகிற போது இந்த பூமி தன்னை ஒரு மணப்பெண்ணை போல் அலங்கரித்துக் கொள்கிறது. வெளியிலிருந்து வருகிற கணவனுக்கு எப்படி மனைவி அலங்கரித்துக் கொள்வாளோ அதுபோல அலங்கரித்துக் கொள்கிறது. பூமி மகிழ்ச்சி அடைகிறது. இந்த பூமிக்கு ஆதாரமே மழை தானே. இந்த பூமி வேற என்னத்தை சாப்பிட போகுது? இந்த பூமியில விழுகிற மழை துளி தான் அதற்கு உயிரோட்டம், அதற்கு உள்ள ஆதாரம். எனவேதான் அந்த மகிழ்ச்சியின் வெளிப்பாடாக புற்பூண்டுகளை முளைக்க செய்கிறது. மழையின் மூலமாக தானியங்கள் உருவாவதோடு மட்டுமல்ல, நமக்கு கிடைக்கிற குடிநீரும் மழை நீரின் மூலமாகத்தான். இன்றைக்கு ஒரு பாட்டில் தண்ணி வாங்கி குடிப்பதாக இருந்தால் 20 ரூபாய் கொடுத்து பாட்டில் ஒரு தண்ணியை வாங்கணும் இல்லையா? ஒரு நேரத்திற்கான செலவு நாம் அப்படி செய்கிறோம், ஒரு நேரத்திற்கான தொகை. இந்த மழையின் மூலமாக கோடான கோடி லிட்டர் தண்ணீர் பூமி வாங்கிக் கொள்கிறது. அதைத்தான் எடுத்து நமக்கு விநியோகம் செய்கிறார்கள், விற்பனை செய்கிறார்கள். 1000 கோடிகளை சம்பாதிக்கிறார்கள் அந்த நீரின் மூலமாக. கொஞ்ச நஞ்சமெல்லாம் கிடையாது, நம்ம கணக்கு போட்ட தலை சுத்தி போயிடும், அவ்வளவு சம்பாத்தியம் செய்கிறார்கள். அந்த நீர் எங்கிருந்து வருகிறது? மழை இந்த பூமியிலே விழுந்ததின் மூலம், அந்த நீரையும் பூமி தேக்கி வைத்ததன் மூலம் கிடைத்தது தானே. இப்படியெல்லாம் அல்லாஹ்வுத்தால குடிப்பதற்குரிய நீரையும், புற்பூண்டுகள் விளைவிப்பதற்கும், எல்லா வகையான மனித தேவைகளுக்கும் அல்லாஹ் மழையை காரணமாக ஆக்கி வைத்திருக்கிறான். எனவே அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், நீங்கள் குடிக்கிறீர்களே அந்த நீரை பற்றி என்னைக்காவது சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா? அல்லாஹ் கேட்கிறான், தண்ணி இல்லாட்டி என்ன ஆகிறது கதி? அந்த குடிக்குகின்ற நீரை பற்றி நீங்கள் சிந்தித்து பார்த்ததுண்டா? அந்தும் அன்சல்துமுஹு மினல் முஸ்னி அம்னாருல் முன்சிலூன், நாம் அந்த நீரை இறக்குகிறோமா அல்லது நீங்கள் இறக்குகிறீர்களா? அல்லாஹ்வுடைய செயல் மட்டும் இருந்தால் இந்த பூமியிலே வாழுகிற உயிரினங்கள் எவ்வளவு சிரமப்பட வேண்டியது இருக்கும். அவன்தான் வானத்திலிருந்து பூமிக்கு அந்த நீரை இறக்குகிறார். நாம் இறக்குறோமா, நீங்களா இறக்குறீங்கன்னு கேட்கிறான் அல்லாஹ்வுத்தாலா. அப்ப அது பரக்கத்தான நீர். மழை என்பது பரக்கத்தானது. அது மட்டுமல்ல, மழை நீரிலே ஷிஃபாவும் இருக்கிறது. அது மருத்துவ தன்மை இருக்கிறது. உடலில் இருக்கிற சரும ரோகங்களை அது நீக்குகின்ற ஆற்றல் மிக்கது. பியூர் மழை தண்ணியா இருக்கணும். நீங்க வெளியில வாசலிருந்து விழுகிற தண்ணீரை பாத்திரத்திலே பிடித்து அதை உபயோகப்படுத்தினால் அதிலே அந்த தன்மை வராது. நேரடியாக வானத்திலே இருந்து இந்த பூமிக்கு விழுகிற தண்ணீரில், ஒவ்வொரு சொட்டு தண்ணீரிலையும் மருத்துவம் இருக்கிறது. பலவிதமான சரும ரோகங்கள் அதன் மூலம் என்ன செய்யும்? குணமாகும். மழை நீரை உட்கொள்ளுகிற போது, நேரடியாக அந்த தண்ணீரை உட்கொள்ளுகிற போது, அதன் மூலம் உடலில் இருக்கிற வியாதியும் நீங்கும். அப்படிப்பட்ட அற்புதமான நீரைத்தான் அல்லாஹ்வுத்தால வானத்திலிருந்து நமக்கு இறக்கி தருகிறான். இது தடைபடாமல் கிடைக்க வேண்டும். அறிவுரையும் கொண்டு போய் சேர்த்து விடக்கூடாது, கிடைக்காமல் பஞ்சமும் ஏற்பட்டு விடக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வரலாற்றை சொல்லி காட்டுவார்கள். ஒரு மனிதர் பிரயாணம் போய்கொண்டிருந்தார். போய்கொண்டிருக்கிற போது ஒரு இடத்திலே ஒரு சப்தம் கேட்டது, இன்ன மனிதருடைய தோட்டத்திற்கு நீ மழையை, நீ அங்கு போய் மழையை பொழி என்பதாக அதற்கு உத்தரவு. ஏன்னா மழை என்பதை நாம பார்க்கிறோம், கார்முகில் மேகங்கள் அந்த நீரை சுமந்து கொண்டு போகின்றன. கடலிலே இருந்து நீராவியாக அது மேலே உயர்ந்து, அது மேகங்களாக, அடுக்கடுக்கான மேகங்களாக, நாம் பார்க்கிற கண்ணுக்கு தெரிகிற மேகங்களாக, அதை ஐஸ் கட்டி, அவ்வளவு பெரிய ஐஸ் கட்டிகளை அது அடுக்கிக் கொள்கிறது. கிட்டத்தட்ட 9 கிலோமீட்டர் வரையிலும் இருக்குமா அதனுடைய உயரம். இந்தியாவில ஏதாவது இமயமலையினுடைய உயரத்தை விட அதிகமான உயரம், 30,000 கிலோமீட்டர் அளவுக்கு அது அந்த நீரை தேக்கி வைத்துக் கொள்கிறது. சில இடங்களிலே அந்த கட்டிகளாக, ஆலங்கட்டி என்று சொல்வது போல கட்டிகளாக விழும், சில நேரங்களில் உருகி மலைகளாக விழும். அதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிற மலக்குமார்கள் அந்த மேகங்களை சங்கிலியை போட்டு இழுத்து வருவது போன்று இழுத்து வருகிறார்கள். எங்கு மழை பெய்ய வேண்டும் என்று அல்லாஹ் உத்தரவு போடுகிறானோ அங்கே அதனை கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். அங்கிருந்து அந்த இடியுடன் கூடிய சப்தத்தோடு மழை பொழிகிறது. இடியை பற்றி கூட சொல்லுவார்கள், இடி என்பது ஏதோ ஒரு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகின்ற ஒன்றல்ல, இடியினாலையும் என்ன செய்யும் பெரும் சப்தத்தினாலையும் மனிதனுக்கு அறிவு இருக்கிறது, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இந்த இடி எப்படி ஏற்படுகிறது என்று சொன்னால், அந்த பனிக்கட்டிகள் ஒன்றோடு ஒன்று உராய்கிற போது ஏற்படுகிற சப்தம் அந்த சப்தம். அது மட்டுமல்ல, அது உருகிற போது ஏற்படுகிற அந்த அந்த மின்சார வெளிப்பாடு தான் நாம் காணுகிற மின்னல். இத்தனை ஏற்பாடுகளும் அல்லாஹ் அதற்குள்ளே செய்திருக்கிறான். அதுக்கப்புறம் அது எந்த இடத்துல பொழிய வேண்டுமோ அந்த இடத்துல அது சரியாக அந்த மேகங்கள் அதை இழுத்துக் கொண்டு வருகின்றன, அது கீழே பொழிகிறது. இப்படி அந்த மனிதர் போய்கொண்டிருக்கிற மனிதருக்கு ஒரு சப்தம் கேட்டது, இன்னாருடைய விளைச்சல் நிலத்திலே போய் நீ மழை பொழி என்பதாக ஒரு பேர். அந்த பேர் என்னங்கிறது ஹதீஸில் இல்லை. அவர் என்ன செய்தார் சொன்னால், மேலே பார்க்கிறார், மேகம் கூட்டமாக போய்கொண்டிருக்கிறது, இவரும் அதற்கு பின்னாலேயே போனார். கொஞ்ச தூரம் போய் பார்த்தா ஒரு இடத்திலே மழை பொழிந்தது, மழை பொழிகிறது, அந்த மழை ஒரு ஒரு ஓடையிலே வந்து விழுகிறது. அந்த ஓடையிலே இருந்து சின்ன சின்ன ஓடைகளாக அங்கே பிரிந்து போகின்றன. அங்கே ஒரு மனிதன் நின்று கொண்டு கையிலே சம்மட்டையை வைத்துக் கொண்டு தன்னுடைய விளைச்சல் நிலத்திற்கு அந்த தண்ணீரை பங்கு அதாவது இழுத்து கொண்டு பிரித்து கொண்டு வைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த மனிதனிடத்திலே போய் கேட்டார்கள், உன்னுடைய பெயர் என்ன என்று கேட்டார் இந்த இவர். அவர் அவருடைய பெயரை சொன்னார். அப்ப வானத்திலே அவர் என்ன பெயரை கேட்டாரோ அதே பெயராக இருந்தது. இப்போது அந்த விவசாயி கேட்டார், எதற்காக என்னுடைய பெயரை கேட்கிறீர்கள், நீங்கள் யார் என்று கேட்டார். நான் ஒரு பையனை இப்படி வந்து கொண்டிருந்தேன், அப்படி வந்து கொண்டிருக்கிற போது மேகத்திலிருந்து ஒரு சப்தம் வந்தது, உன்னுடைய விளைச்சல் நிலத்திற்கு உன்னுடைய பெயரை சொல்லி உன்னுடைய விளைச்சல் நிலத்திற்கு மழை பொழி என்பதாக உத்தரவிடப்பட்டது, எனவேதான் அதை தேடி உன்னிடத்திலே வந்தேன் என்று சொல்லிவிட்டு கேட்டார், அப்படி நீ என்ன செய்கிறீர்கள், என்ன என்ன நன்மையான காரியத்தை செய்கிறேன். அப்ப அந்த விவசாயி சொன்னார், நான் என்னுடைய பூமியில இருந்து கிடைக்கக்கூடிய தானியங்களை மூன்று பங்காக பிரிப்பேன். ஒன்று என்னுடைய குடும்பத்தாருக்கு எடுத்துக் கொள்வேன், இன்னொன்றை ஏழைகளுக்கு நான் தர்மம் செய்து விடுவேன், இன்னொரு பங்கை மீண்டும் இந்த பூமியில விளைவதற்காக வேண்டி நான் பயிரிடுவேன். இப்படித்தான் என்னுடைய வாழ்நாள் முழுக்க நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னபோது, அதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா உன்னுடைய பூமிக்கு என்று விசேஷமாக அந்த மலையை அனுப்புகிறான் என்று அவர் சொன்னார். இந்த செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுகிறார்கள். எந்த இடத்துல நன்மையான காரியங்கள் நடக்குமோ அங்கு மலை பொழியும், எந்த இடத்துல நன்மையான காரியங்கள் அதிகமாக நடக்கிறதோ தான தர்மங்கள் நடக்கிறதோ அங்கு அதிகமான மழை பெய்யும், எங்கே மோசடிகளும் பாவமான காரியங்களும் நடைபெறுகிறதோ அங்கே பஞ்சமும் மழையின்மையும் ஏற்படும். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது போன்ற ஒரு வெள்ளிக்கிழமை குத்பா மெம்பர் படியில் நின்று குத்பா ஓதி கொண்டிருக்கிறார்கள். கடுமையான பஞ்சகாலம், பெருமானார் அவர்கள் உபதேசம் செய்து கொண்டிருக்கிற போது ஒரு காட்டரபி ஒரு கிராமவாசி எழுந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், மழை இல்லாத காரணத்தினால் எங்களது வீடுகளில் எல்லாம் பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது, எங்களது விவசாய நிலங்கள் எங்களுடைய கதிரைகள் நாங்கள் வளர்த்த அத்தனை பயிர்களும் நாசமாகி விடுகின்றன, எங்கள் உயிரினங்கள் இறந்து போய் கொண்டிருக்கிறது, யார சொல்லா மழைக்காக வேண்டி துவா செய்யுங்கள். சஹாபாக்கள் அந்த அத்தனை பேர்களும் மஸ்ஜித் நபவியிலே ஒன்று கூடி இருக்கிறார்கள். அது சொல்கிறார்கள், அன்றைய தினத்திலே மேகத்தோடு எந்த அடையாளமும் காணவில்லை, வானம் கண்ணாடியை போன்று வெள்ளை வெளியேறின இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மழைக்காக வேண்டி அந்த குத்பாவிலே துவா செய்தார்கள். மழை இறங்கியது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், தொழுகையை முடிந்து நாங்கள் வீடு போய் சேர முடியவில்லை, அவ்வளவு கொட்டோ கொட்டோன்னு கொட்டியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா பின் எங்க ஏதாவது நிக்குமா, அவ்வளவு மழை பெய்தது. மழையினுடைய அந்த நனைந்து கொண்டே நாங்கள் வீடுகளை சென்றடைந்தோம். பிடித்த மழை அன்றைக்கு வெள்ளிக்கிழமை பிடித்த மழை விடவே இல்லை. நம்ம 2015 போல ஒரு வார காலம் தொடர்ந்து பெய்தது. அடுத்த வெள்ளிக்கிழமை வரையிலும் நாங்கள் பள்ளிவாசலுக்கு போகிற அளவுக்கு எங்களுக்கு சிரமம் ஏற்பட்டது. அந்த அளவுக்கு மழை கொட்டியது, தொடர்ந்து பெய்தது. வெள்ளிக்கிழமை அது போலவே செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மராத் வெள்ளிக்கிழமை அது போன்று குத்பா ஓதி கொண்டிருக்கிற போது அந்த நபரா அல்லது வேறு நபரா என்று தெரியவில்லை என்றுதான் ஹதீஸிலே பதிவாயிருக்கிறது. எழுந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், எங்களது வீடுகளில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாம் அழிந்து கொண்டிருக்கின்றன, நாங்கள் வளர்த்து வந்த எங்களது பயிர்கள் எல்லாம் அப்படியே பாதிப்புள்ளாயிருக்கின்றன, மிக வீடுகள் எல்லாம் இடிந்து போய் கொண்டிருக்கிறது, யார் சொல்லலாம், மழையை நிறுத்தும்படி துவா செய்யுங்கள். மழையை நிறுத்துறதுக்குன்னு துவா செய்யக்கூடாது, எல்லாம் மழையை நிறுத்தீரேன்னு சொல்லி சொல்லக்கூடாது, அப்படி சொல்லிவிட்டால் அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி விடும். எனவே செல்லல்லாஹு துவா செய்தார்கள், அல்லாஹும்ம அலைனா வஹவா அலைனா, யாரெல்லாம் எங்களுக்கு அனுப்புகிற மழையை எங்களை சுற்றி இருக்கிற பகுதிகளுக்கு அனுப்பு, இங்க வேண்டான்னு சொல்லல, இங்க போதுமான அளவுக்கு மழை பெய்திருக்கிறது, இனி மழை வேண்டாம் என்ற வார்த்தையை சொல்லவில்லை, யாரெல்லாம் இந்த மழையை எங்களை சுற்றி இருக்கிற பாகங்களுக்கு அனுப்பிவை என்பதாக துவா செய்தார்கள். அப்படியே அவ்வளவு மேகம் கருத்து இருண்டு கவ்விக்கொண்டிருந்த அந்த நிலை மாறி பெருமானார் அவர்கள் துவா செய்த உடனே அப்படியே வெளிச்சம் ஏற்பட்டு விட்டது, வெயில் வந்து விட்டது, அந்த மேகங்கள் எல்லாம் கலைந்து போய்விட்டன. நாங்கள் பள்ளியிலிருந்து வெளியிலே வந்து பார்க்கிற போது அப்படியே எங்களை சுற்றிலும் அந்த மேகங்கள் வட்டமிட்டது போன்று இருந்தன. செல்லல்லாஹு எப்படி கேட்டாங்களோ அப்படியே நடந்தது. இங்க நான் பார்க்கிறோம், பெருமானார் செல்லல்லாஹு மழையை நிறுத்துறதுக்காக துவா செய்ய சொல்ல, ஒரு வாரம் பாதிப்பு இருக்கத்தான் செய்யும், கஷ்டம் இருக்கத்தான் செய்யும். இன்னைக்கு நமக்கு மழை வந்துச்சுன்னு சொன்னா பெரிய சிரமம் இருக்கிறது, வெளியில நடமாட முடியாத மட்டுமில்ல வீட்டுக்குள்ள கூட இருக்க முடியாது, ஏன்னா எல்லா வீட்டிலையும் போர் போட்டிருக்கிறோம், கரண்ட் இருந்தா தான் தண்ணி அங்க போகும், தண்ணி போனா தான் பாத்ரூமுக்கு போக முடியும், வெளியில எவ்வளவு வேணாலும் தண்ணி அங்க கொட்டோ கொட்டோன்னு கொட்டி ரோடு பூரா தண்ணியா இருக்கும், வீட்டுக்குள்ள தண்ணி இருக்காது, பாத்ரூமு போக வசதி இருக்காது, நாலஞ்சு நாட்கள் எல்லாம் சிரமப்பட்டு இருக்கிறோம், குடிக்கிறதுக்கும் தண்ணி இல்ல, பாத்ரூம் போறதுக்கு கூட தண்ணி இல்ல, இந்த மாதிரி எல்லாம் சிரமங்கள் இருக்கிற, எப்படி சிரமம் வந்தாலும் கூட மழை வேண்டாம் என்று அல்லாஹ்விடத்தில் கேட்க கூடாது, பிரார்த்திக்க கூடாது, ஏன்னா மழை என்பது அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய ரஹமத், அது ரஹமத்தாகத்தான் இந்த பூமியில் இறங்குகிறது, அவரவர்களை பொறுத்தவரையில் அது சில நேரங்களிலே அவர்களுக்கு அதாபாக மாறிவிடுகின்றன. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற வழிமுறை இப்படித்தான், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்திலும் கூட இது போல கடுமையான பஞ்சம் ஏற்படுகிறது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், சையதுனா அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை, ரசூலுல்லாஹுடைய சிறிய தந்தை, அவர்களை அழைத்துக் கொண்டு பாலைவனத்திற்கு போனார்கள். அங்கு மழை தொழுகையை தொழுதார்கள், மழைக்காக வேண்டி உள்ள தொழுகையை தொழுது விட்டு இப்படி துவா செய்தார்கள், யா அல்லாஹ், நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களோடு இருக்கிற போது அவர்களை கொண்டு யா அல்லாஹ் அவர்களின் பொருட்டு எங்களுக்கு மழை இறக்கித்தான் என்று உன்னிடத்தில் பிரார்த்தனை செய்து வந்தோம். இப்போது பெருமானார் அவர்களின் மறைவுக்கு பிறகு அவருடைய சிறிய தந்தையார் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர் குடும்பத்தைச் சேர்ந்தவர், அகல் பைத்தை சேர்ந்தவர், அவரின் பொருட்டு நாங்கள் உன்னிடத்திலே துவா செய்கிறோம், எங்களுக்கு மழை இறக்கி கொடு. சிறப்பிற்குரியவர்களை கொண்டு சிறப்பிற்குரிய பெயரை சொல்லி அவர்களின் பொருட்டு யாரெல்லாம் நீ இறக்கி கொடு என்று கேட்டார்கள், அல்லாஹ் மழை இறக்கி கொடுத்தான். இப்படியான வரலாறுகள் இஸ்லாமிய வரலாற்றிலே நிறைய காண முடியும். யாரால் அந்த காலத்திலே உயர்ந்தவர்களாக இருக்கிறார்களோ, மகத்துவமிக்கவர்களாக இருக்கிறார்களோ, ரசூலுல்லாஹ்வுக்கு பிரியமானவர்களாக இருக்கிறார்களோ, அவர்களின் மூலமும் மழை இறக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தியை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள், அல்லாஹு தஆலா எந்த சமூகத்திலே விபச்சாரம் அதிகமாகி விட்டதோ அங்கே நாம் அறியாத, நாம் கேள்விப்படாத புது புது விதமான வியாதிகள் தோன்றும். இன்னைக்கு எத்தனை வியாதி வருது கண்டுபிடிக்கவே முடியல அரசாங்கத்தால, மருத்துவர்களால். விபச்சாரம் பெருக பெருக நாமும் நமது முன்னோர்களும் கேள்விப்படாத புது புது நோய்கள் அங்கே அல்லாஹ் அவர்களுக்கு இறக்கி கொடுப்பான். அதுபோல எந்த கூட்டத்தாரிடத்திலே அளவு நிறைவையிலே குறைவு செய்கிற பழக்கம் இருக்கிறதோ, இடையில அடிக்கிறது, இந்த இடத்தில் அல்லாஹு தஆலா கடுமையான பஞ்சத்தை ஏற்படுத்துவான். யார் ஜகாத்தை தடுத்துக் கொண்டார்களோ, ஜகாத்து கொடுக்காமல் நிறுத்திவிட்டார்களோ, அல்லாஹ் அந்த கூட்டத்தாரர்களுக்கு மழையை நிப்பாட்டி வருவான், அந்த கூட்டத்தாரர்களுக்கு மழை இறங்காது. அதுபோல யார் அல்லாஹுடைய அல்லாஹுக்கு செய்து கொடுத்த ஒப்பந்தத்திலும், அல்லாஹுடைய ரசூலுக்கு செய்து கொடுத்த ஒப்பந்தத்திலும் யார் மோசடி செய்கிறார்களோ, நாம் எல்லாம் அல்லாஹ்விடத்திலும் அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலும் ஒப்பந்தம் செய்திருக்கிறோம் எல்லாருமே, அந்த ஒப்பந்தத்திலே மோசடி செய்கிற போது அல்லாஹ் தஆலா எதிரிகளை அவர்கள் மீது சாட்டாமல் இருப்பதில்லை, பகிரங்கமான விரோதிகளை கொண்டு வருவான். அதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாமியர்களுக்கு எதிராக உலகம் முழுவதும் திரண்டிருக்கிறது. என்ன, ரசூலுல்லாஹிடத்திலும் அல்லாஹ்விடத்திலும் கொடுத்த வாக்குறுதியை நாம் நிறைவேற்றவில்லை, மீறிவிட்டோம். மோடி ஒரு மோடி அல்ல, ஆயிரம் மோடிகள் இங்கே வருவார்கள். உலகத்தினுடைய அத்தனை மனிதர்களும் முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய பயங்கரவாதிகளாக தெரிவார்கள். எல்லா விரோதிகளும் அல்லாஹ்வுத்தாலா ஒன்று சேர்த்து வைத்து விடுவான். அதுபோலத்தான் யார் அல்லாஹ்வுத்தாலாவுடைய வேதத்தை அதிலே சொல்லப்பட்டிருக்கிற தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளாமல் தன்னுடைய மனோச்சையின்படி நடக்கிறார்களோ அல்லாஹ்வுத்தாலா அவர்களுக்கு மத்தியிலே மிகப்பெரிய பஞ்சத்தையும் கஷ்டத்தையும் உருவாக்குவான் என்பதாக பெருமானார் அவர்கள் இந்த ஹதீஸில் தெளிவுபடுத்தி காட்டுகிறார்கள். எனவே நாம் பெறுகின்ற மழை எப்படியானது என்பதை நாம் முதலில் முடிவு செய்ய வேண்டும். அல்லாஹ் ரஹமத்தாகத்தான் மழை அனுப்புவான். அதே நேரத்தில் இது போன்று தவறான செயல்கள் பாவமான செயல்கள் நடக்கிற போது அல்லாஹ் தஆலாவுடைய வேதனை வராமல் இருக்காது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எல்லா மூமின்களையும் முஸ்லிம்களையும் அனைத்து மக்களையும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இது போன்ற நிலையில நாம் அல்லாஹ்வுக்கு அவண்டி நன்றி செலுத்துவதோடு அவன் இறக்கி தருகின்ற இந்த அருளை மறந்து விடாமல் அவைகளை மறுத்து விடாமல் அல்லாஹ் இது எங்களுக்கு பயனுள்ளதாக ஆக்கிவை, எங்களுக்கு பிரயோஜனமானதாக ஆக்கிவை, இதன் மூலம் எங்களுக்கு எந்த நோவினையும் ஏற்படுத்தி விடாது என்று பிரார்த்திக்க வேண்டும். இதுதான் நம்ம செய்ய வேண்டிய இன்றைக்கு செய்ய வேண்டிய நிலை. வல்ல ரஹ்மான் அப்படிப்பட்ட ஒரு ரஹமத்தான மலையாக இதை அமைத்து இதன் மூலம் இந்த சமூகம் மனித சமூகம் உயர்வு பெறுவதற்கும் அவர்களது வாழ்வாதாரம் சிறப்பதற்கும் அல்லாஹ்வுத்தாலா அதை காரணமாக ஆக்கி வைப்பானாக என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் சுன்னத்துல்.